ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, அது ஆற்றல் வாய்ந்தது, அது எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதையெல்லாம் எபிரேயர் 4:12 மிக தெளிவாக விளக்குவதை அடிக்கடி உங்களோடு கூட நாங்கள் மேற்கோடிட்டு காட்டி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை சார்ந்தவர்களாய் வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய உடல் எப்படி பல அடையாளங்களால் பல பொருள்களால் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல் நம்முடைய ஆன்மாவும் பல காரியங்களால் வடிவமைக்கப்பட வேண்டும். அது ஏதோ உடல் பாருங்கள், தோல், நம்முடைய திசுக்கள், நம்முடைய எலும்பு, நம்முடைய இரத்தம், நரம்புகள், இப்படி ஒரு பெரிய பொக்கிஷமே நம்முடைய உடலால் உடலுக்குள்ளே இருக்கிறது, அது உடலை வடிவமைத்திருக்கிறது. அதே போல் ஆன்மாவையும் நீங்கள் ஏதோ ஒரு பக்தி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சு வடிவமைத்து இதுதான் முழுமைன்னு சொல்ல முடியாது. அந்த ஆன்மா வடிவமைக்கப்படுகிற விதமானது பல விதமான நன்மைகளால் அது வந்து வடிவமைக்கப்படணும், அது நிரப்பப்படணும், நம்மையே நாம் உருவாக்கி கொள்ளணும். நான் யார் அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ இந்த உடல் எது அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்ல முடியாது. ரத்தம் தான் உடல், நரம்பு தான் உடல், தசை தான் உடல், எலும்பு தான் உடல், அப்படி சொல்ல முடியாது. இதெல்லாம் சேர்ந்த ஒரு காம்பனன்ட். அதே போல் நம்மையும் நம்ம யாருன்னு சொல்ல முடியாதபடிக்கு நம்ம வந்து நிரப்பிக்கொள்ளணும், நன்மைகளாலும் சிறப்பான அடையாளங்களாலும். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோட ஒவ்வொரு காரியத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு கூட பாருங்கள், ஆண்டவர் வந்து இந்த நவம்பர் மாதம் நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிற ஒரு அடையாளம், இறந்த நம்பிக்கையாளர்களை நினைவு கூறுகிற ஒரு ஒரு சிறப்பான காலம். இந்த காலத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இறந்தவர்களையும் நினைவு கூறுகிறோம், இறக்க போகிற நம்மையும் இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தது நமக்கும் அதே நிலைமை தான். அப்போது நமக்கு எல்லாத்துக்குமே கடவுள் ஏதோ ஒரு இலக்கு வைத்திருக்கிறார், இலக்கை நோக்கியே ஒரு ஓட்டம். அதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கி வந்த வார்த்தை வழியாக நம்மளோட பேசுகிறாரு. இந்த வார்த்தையான தேவன் எதை முன்னிறுத்துகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். இன்றைக்கி நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழி அது பாடப்பட்டதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, கிறிஸ்துவே இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், இவருக்கே மாற்றியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. இப்போ கிறிஸ்துவே இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர். அப்போ இயேசுசாமி உயிர் பெற்று எழுந்தவராக இருக்கிறார். அவருக்கு மாண்பு மரியாதை, அவருக்கு மாற்றி எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறோம். அப்போது நாமும் இயேசுவை போல மாறணும் அப்படின்னா இறந்து உயிர் தெழணும். இதுதான் திட்டம். இன்றைக்கி இந்த உயிர் தெழுதலை நம்பக்கூடியவங்க நம்மளுடைய உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்ம கிறிஸ்தவர்கள் நம்புகிறோம், இயேசு எப்படி இறந்து உயிர் தெழுந்தாரோ அதே போல் நம்ம உயிர் தெழுறோம். இப்போ மற்ற நம்பிக்கையாளர்களுக்கு இந்த உயிர் தெழுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குதா அப்படின்னா அதிகமாக அது இல்லை. ஏன்னா அவங்க வந்து மறுபிறவியை நம்புகிறாங்க, அடுத்தது கடவுள் கொடுக்க போகிற உயர்ந்த ஒரு பிறப்பை குறித்து தான் அவங்க மீண்டும் மீண்டும் பேசுவாங்க. இப்படி பல்வேறு நம்பிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. இந்த நம்பிக்கையில் ஒருவேளை அவங்களுக்கு எங்கேயாவது இந்த உயிர்ப்புங்கிறது வந்து ஒரு சில விதத்தில் அது ஒட்டி கொண்டு இருக்கலாம். ஆனால் அழுத்தமான ஒரு மைய அடையாளமாக நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு தான் இந்த உயிர்ப்பு அப்படிங்கிறது அழுத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவங்களுக்கு அடுத்த ஜென்மம்லாம் கிடையாது. நம்ம நேராக என்ன செய்ய போகிறோம், ஆண்டவர் கொடுக்க போகிற அந்த அபிஷேகமான நிலை வாழ்வுக்குள்ளே போக போகிறோம். அதை இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட அதிகமாக பேசிட்டார். ஆகவே அவர் மீண்டும் மறு உரு எடுக்க போகிறவராக இருந்திருந்தால் அது வேறு மாதிரி வெளிப்பாடுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படியெல்லாம் இல்லை. அதனால் இயேசு வந்து இறந்தோரில் முதல்ல உயிர் பெற்று எழுந்தவராக இருக்கிறார். அதனால் நாமும் இறந்த உடனே நமக்கு அடுத்து கிடைக்க போகிற ஒரு பாக்கியம் உயிர் பெற்று எழக்கூடிய ஒரு பாக்கியம். இதுதான் இலக்கு. பவுலடியார் அடிக்கடி அவருடைய கடிதத்தில் சொல்வார், பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 3வது அதிகாரத்தில் கூட அவருடைய அந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னாக்க இலக்கை நோக்கி ஓடுதல் அப்படின்னு சொல்வார். இப்போ இந்த உலகத்தில் நம்ம டார்கெட்டை வைக்கிறோம். இந்த டார்கெட், இந்த டார்கெட் எல்லாம் எதை நோக்கி ஓடணும், எதுக்காக இருக்கணும்? ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அங்கே ஏதோ ஒரு பெரிய வேலை நடக்க போகுது, பிஸ்னஸ், இடத்த சுத்தம் பண்ணுவாங்க, ஒரு ஃபென்சிங் போடுவாங்க, அங்கே சில மிஷினரியை கொண்டு வந்து வைப்பாங்க, கடைசியில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி நாமும் ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியங்களை இந்த உலகத்தில் நம்ம வடிவமைத்து கடைசியில் நம்மளுடைய இலக்கை அடையணும். அதுதான் நம்மளுடைய கடவுளுடைய விருப்பம். இன்றைக்கி அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் தான் நாம் எந்த நம்பிக்கையை உள்ளுக்குள்ளே வைத்திருக்கணும். ஆத்மாங்கிறது நம்பிக்கைகளால் கட்டப்படுற ஒரு உலகம். ஆத்மா வெறும் நம்பிக்கை, அது உலக சார்ந்த நம்பிக்கை எல்லாம், அதாவது பில்டிங் கேசில் ஆன் த ஏர்னு வாங்க, வானத்தில் கோட்டை கட்டுறது போல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையாக இது இல்லை. கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்கிறது உண்மை. ஏதோ ஒன்று நடக்க போகுது. இந்த உலகத்தை விட்டு இந்த ஆத்மா கடந்து போன உடனேயும் இந்த ஆத்மா அத்தோடு முடிந்து போய் எவ்ரி திங் இஸ் டன் அப்படின்னு போக போகிறது இல்லை. சம்திங் இஸ் கோயிங் டு பி தேர், அதுக்கு பிறகு ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற உணர்வு
எல்லாரும்
அந்த உணர்வு
என்ன
செய்யணும் அப்படிங்கிறத உயிர்த்தெழுதலை மறுக்கிறவங்களை பார்க்குறோம். உயிர்த்தெழுதலை மறுக்கிறாங்க அவங்க வந்து இந்த உடலின் உயிர்ப்பு அப்படிங்கிறத வந்து மறுக்கிறாங்க. அவங்க வேறு மாதிரியான நம்பிக்கை வச்சுருந்தாங்க, உடல் உயிர்க்கும் அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அப்போ இயேசுசாமி அதை உறுதி செய்வதை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இயேசுசாமி வந்து அந்த சதுசேயருடைய எண்ணங்களை தவறு என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், இந்த உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கிறத, ஏன்னா அவருக்கு அதுதான் நடக்க போகுது. அவர் இறந்து உயிர்த்தெழ போகிறார், அதை முன்கூட்டி அவர் ரிவீல் பண்ணலை. ஆனால் இது உண்டு அப்படிங்கிறத அவர் இந்த உவமைகளால் அவர் அருமையாக விளக்கியிருக்கிறார். இன்றைக்கி முதல் வாசகத்தை நம்ம பாருங்கள். முதல் வாசகத்தில் கூட பழைய ஏற்பாட்டில் இந்த நம்பிக்கை இருந்ததா அப்படின்னு பார்க்குற போது, பழைய ஏற்பாட்டில் வந்து இந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பெருசாக இல்லை. ஆனால் கடவுள்கிட்ட போவாங்க இந்த நம்பிக்கையாளர்கள், நேர்மையாளர்கள் கடவுள்கிட்ட போயிடுவாங்க. மற்றவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, ஒரு பெரிய பாதாளம். அவங்க ஷியோல் அப்படின்னு சொன்னாங்க, நரகத்துக்கு ஷியோல் படுகுழின்னு சொல்லுவாங்க. நம்முடைய திருப்பாடல்கள்லாம் நம்ம பார்க்கலாம், படுகுழியில் என்னை தள்ளிவிடாதீர்கள் அப்படின்னா அங்கேருந்து நீ எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்போது அவங்க இதை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருந்த ஒரு சமூகத்தில், ஒரு காலகட்டத்தில் இந்த மனநிலை, அதாவது உயிர்த்தெழுதலும் உண்டு அப்படிங்கிற ஒரு மனநிலையை கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய இதயத்தில் வைத்திருப்பதை இந்த மக்கபேயருடைய நூலிலிருந்து நம்ம பார்க்குறோம். இந்த மக்கபேயர் நூலில் வாசிக்கப்பட்டிருக்கிற இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சம்பவம் வந்து ஒரு தாயினுடைய மனநிலை. ஒரு தாய் வந்து எதையும் பிள்ளைகளெல்லாம் இழக்கிறத பார்க்குறோம், ஒவ்வொருத்தரையாக இழக்கிறாங்க. ஆனால் கடைசி மகனை கூட அவங்க என்ன செய்கிறாங்க, நீ சாவதை குறித்து பயப்படாதன்னு சொல்லி சாவுக்குத்தான் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. எதற்காக அவங்க அந்த இலக்கை நோக்கி ஓடுறாங்க, ஏதோ இந்த உலகத்தில் வாழ பிடிக்கலை இப்போ சூசைட் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரியா அப்படின்னா இல்லை, அங்கே ஒரு இலக்கு அவங்களுக்கு வைக்கப்பட்டாயிற்று. நீ உன்னுடைய கடவுளை மறுதளித்து, இப்போது அந்த அரசன் அதை சொன்ன அரசன், அது ஒரு ஹெலனிஸ்டிக் பீரியடுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு வேறு விதமான நம்பிக்கை. அப்போ வந்து அங்கே தனி மனிதனுடைய பெருமையெல்லாம் அங்கே முன்வைக்கப்பட்டது. இப்போ இங்கே போய் நம்ம யாவே தெய்வன் அப்படின்னு இவங்க சொல்லும் பொழுது அந்த தெய்வத்தை இவங்க ஏற்க மறுக்கிறாங்க. அப்போ தான் இந்த நம்பிக்கை வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தடை விழுகிறது. பன்றிக்கறியை நீ சாப்பிடணும், அவங்க சாப்பிட முடியாது, ஏன்னா இது எங்களுடைய மத கோட்பாட்டுக்கு எதிரானது. அப்போது நாங்கள் ஒரு இலக்கு நோக்கி ஓடிக்கிட்டுருக்குறோம், எங்கள் இலக்கு இது தான் அப்படின்னும் போது அந்த அரசனுக்கோ அல்லது அரசனுடைய கைகூலிகளுக்கோ இந்த தெய்வத்தின் மீதோ அல்லது நம்பிக்கையின் மீதோ அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவனுக்கு என்ன பிரச்சனை, நீ என்ன ஏற்றுக்கணும் அவ்வளோதான். இன்றைக்கி கூட உலகத்தில் பாருங்கள், நம்முடைய நிறைய எதிராளிகள்னு சொல்லக்கூடியவங்க டைரெக்டாக அவங்க யாரையும் நம்மளுடைய மதத்தையோ நம்மளுடைய தெய்வத்தையோ நம்மளுடைய நம்பிக்கையோ அவங்க எதிர்க்கிறதில்ல. அவங்க சொல்கிறதெல்லாம் ஓ நம்பிக்கையை தூக்கி குப்பையில் போட்டுட்டு நான் சொல்கிற நம்பிக்கையை தூக்கி வை, நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை கூட இந்த தாயும் சகோதரர்களும் சந்தித்த அதே ஒரு சூழலை நமக்கும் கொடுக்குற. அப்போ இந்த மாதிரியான சூழலில் இவங்க என்ன செய்திருக்கலாம், இவங்க என்ன செய்திருக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு போயிருக்கலாம், என்ன ஒரு நேரம் தானே இந்த வாயில் போட்ட மாதிரி போட்டுட்டு அங்கிட்டு போய் துப்பியிருக்கலாம், வாந்தி எடுத்திருக்கலாம், பட் ஏதாவது செய்திருக்கலாம். இல்லை, அவர்கள் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய ஏற்றுக்கொண்ட அந்த இலக்குக்காக அவர்கள் எந்த இலக்கை நோக்கி ஓடுறாங்களோ அந்த இலக்கை அவங்க விட்டுவிடாதபடி அவங்க அநேகருக்கு சாட்சியாய் மாறுறாங்க. இன்றைக்கி அதுதான் இப்போ இந்த ஆத்மாக்கள், இவங்க இறந்தவங்க அத்தனை பேரும் கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ளே கண்டிப்பாக போயிருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் உயிர்த்தெழுதலை கொடுப்பாருன்னு நம்புகிற அவங்களுடைய நம்பிக்கை வீணாயிருக்காது. மரியாளுடைய பாடலில் கூட நம்ம பார்க்குறோம், கடவுள் சொன்னவையெல்லாம் நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, விவிலியத்தில் எங்கள் கடவுள் வெளிப்படுத்தப்பட்ட விஷயத்தின்படி கடவுள் எங்களை மீண்டும் உயிர்த்தெழச் செய்வார். மனுஷன் வந்து எங்களுடைய உடலை கொள்ளலாம், ஆனால் உயிருக்கு அவர் தான் பொறுப்பு அப்படிங்கிறத நம்பிய அந்த நம்பிக்கையாளர்களுடைய சாட்சியத்தை தான் இன்றைக்கி முதல் வாசகம் நமக்கு பிரதிபலிக்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம எப்படி வாழணுங்கிறதையும் இந்த நாட்களில் நீங்கள் யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம கல்லறை திருநாள்லாம் கொண்டாடணும், கல்லறைகள் எல்லாம் ஜோடிக்கப்பட்டது, எல்லாம் ஜோடித்தோம், வெரி குட். ஆனால் உங்கள் ஆத்மா ஜோடிக்கப்பட்டிருக்கிறதா, இதை தான் நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி ஆத்மா ஜோடிக்கப்படாமல் இதோ என் தலைவர், என்னுடைய முதலாளி, என்னுடைய அதிகாரி எனக்கிட்ட இதை கேட்டார், இது கடவுளுக்கு எதிராக இருக்குது, என்ன பண்ணுறது, பரவாயில்ல இவரே கேட்டுட்டாரு, நம்ம என்ன செய்வோம், அதை போய் செய்து விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது. இலக்கு நோக்கிய ஓட்டத்தில் சற்றும் பிறளாமல் செல்லக்கூடிய ஒரு நிலையத்தை ஆண்டவர் விரும்புகிறாரு. இன்றைக்கி இந்த ஆத்துமா கடவுள்கிட்ட போய் நிற்கணும்னா எப்போ போய் கடவுளுக்கு முன்னாடி நிற்கும்? கடவுள் நீதி உள்ளவர், நேர்மை உள்ளவர்னு சொல்கிறோம். அவர் நீதியின்படி தான் எல்லாத்தையும் பார்க்குறாரு, நம்பிக்கையின்படி பார்க்கல. யாரெல்லாம் நம்பிக்கையில் இருந்தாங்க, யாரெல்லாம் வந்து கோயிலுக்கு போய் பக்தி நிலையில் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கல. இந்த நம்பிக்கை என்பது நீதியோடு இணைந்திருக்கிற ஒரு அடையாளமாக இருக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்குது இயேசு தான் கடவுள்னு, ஆனால் நான் செய்கிறது பூரா நேர்மையற்ற செயல் அப்படின்னா என் நம்பிக்கைக்கும் நான் சொல்லுகிற அந்த விசுவாச அறிக்கைக்கும் வித்தியாசப்படுகிறது. இப்போ இந்த பிள்ளைகள் முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோமே, தாயும் ஏழு சகோதரர்களும் பார்த்தீங்கன்னாக்க அந்த நம்பிக்கைக்கு வாழ்வாய் நிற்கிறாங்க. உயிரே போனாலும் பரவாயில்லன்னு பாருங்கள், இந்த நம்பிக்கையும் செயலும் ஒன்று ஒத்து போகிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பல பேர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், தொழில் செய்கிறோம், என்ன செய்கிறோம், அந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சொல்லுவாங்க, ஸ்னீக் த்ரூன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஒரு பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகிறது. சார், நமக்கு தேவைப்படுற இடத்துல நம்ம போய் ஒளிஞ்சிக்கலாம், ஏன்னா உயிர் வாழணும், இல்லைன்னா நம்மளை கொண்டுடுவாங்க, இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை போயிடும். இப்படிப்பட்டவர்கள் ஆத்மாவை அவங்க என்ன செய்கிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. ஆண்டவர் கூட பரிசேயர்களை பார்த்து சொல்வார், பேராசை பிடித்த பரிசேயர்களே, நீங்கள் கடவுளுக்கு முன்னாடி உங்களை எப்படி காட்டுறீங்கன்னா, மக்களுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை பெரிய அடையாளமாக காட்டிக்கிறீங்க, அது கடவுளுக்கு முன்னாடி அருவறுப்பாக இருக்கிறதுன்னு சொல்வார். அப்போ கடவுளுக்கு முன்னாடி ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து மிக தெளிவாக விவிலியத்தில் எல்லாம் பேசியிருக்கிறார், நம்மளோடையும் பேசுகிறார். அப்போ ஆன்மாவை கட்டி எழுப்ப முயற்சி செய்யுங்க. அப்போ அந்த ஆன்மா தான் கடவுள்கிட்ட போகப்போகுது. உயிர்த்தெழுதல் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற போது அந்த ஆன்மாவினுடைய நிலை. இன்றைக்கி நற்செய்தியினுடைய அந்த இறுதி பகுதியில் நம்ம பார்க்குற அந்த வாசகம், இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரு. அங்கு அவர் ஆண்டவரை எப்படி கூப்பிடுறாரு, ஆபிரஹாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள்னு இறந்தவர்களுடைய பெயர்களையெல்லாம் சொல்றி வாழ்வோரின் தெய்வம் என்று அவர் அடையாளப்படுத்துகிறார். இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் அப்படிங்கிறத அவர் உறுதி செய்திருக்கிறார். இன்றைக்கி நாம் உறுதி செய்யணும். அப்போ வாழ்வோரினுடைய நிலை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறையில் இல்லை. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும், சாப்பிடணும், தூங்கணும், வேலை செய்யணும், இதெல்லாம் செய்து தான் ஆகணும். ஆனால் அந்த வாழ்வுங்கிறது ஒருவருக்கு எப்போ கிடைக்கிறது அப்படின்னா, அவர் தகுதியான நிலையில் தங்களுடைய ஆத்மாவை அலங்கரித்து கடவுள்கிட்ட கொடுக்கும் போது அவருக்கு கிடைக்க போகிற அந்த பரிசு தான் வாழ்வு. இந்த உலகத்தில் நம்ம சொல்லலாம், பாருங்கள் அவன் பாருங்கள் எவ்வளவு கெட்டத்தனமாக இருக்கிறான், அவனுடைய செயலெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு, ஆனால் அவன் வாழ்கிறான் பாருங்கள், கடவுளுக்கு கண் இருக்குதா? நம்ம உடனே யாரை போய் கேள்வி கேட்குறோம், கடவுளை கேள்வி கேட்குறோம். கடவுள் பொறுமையோடு தான் இருப்பார், ஏன்னா அவருக்குரிய நேரம் வரணும், அவருக்கு நேரம் கொடுக்கப்படுகிறது. கடவுள் பொறுமையாக இருக்கிறார் அந்த நபர் நபரை பொறுத்த மட்டும் இல்லை. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த நபரை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. இதோ எனக்கு முன்னாடி ஓடுகிறவர் எப்படி இல்லாமல் ஓடுறாரு. ஒருத்தர் வந்து சொன்னாங்க, அந்த சாமியாரை பார்த்தா அதை செய்கிறாரு இதை செய்கிறாரு, இவரை பார்த்தா இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கோபம் வருது அப்படின்னு ஒரு குருவானவர் என்னிடத்தில் அங்கலாய்த்து கொண்டார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் யாரை தேடி வந்தீர்கள், யாரை பார்த்து இந்த நிலைக்கு வந்தீர்கள் என்று கேட்டேன். நீ இயேசுவை பார்த்து வந்தாயா, இல்லை இந்த குருக்களை பலவீனப்பட்டு கிடக்கிற குருக்களை பார்த்து வந்தாயா? நம்ம மகனை பார்க்குறோம், இயேசுவை பார்க்குறோம், ஊடுருவ குத்தப்பட்டவரை உற்று நோக்கு. இது சாமியார்களுக்கு மட்டுமல்ல, நீங்களும் திருமலுக்கு வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் யாரை பார்த்து வாங்கியிருக்கிறீங்க? இன்றைக்கி நிறைய பேர் காசு கொடுத்தாக்க அவருடைய நம்பிக்கையை ஏற்றுக்கிட்டு வராங்க, காசுக்காக சபைகளில் சில நேரத்தில் காசுக்காக. சில பேர் எங்ககிட்டே வந்து கேட்பாங்க, நாங்கள் வந்து வேணா இங்கே திருமலுக்கு வாங்கிக்கிறோம், எவ்வளோ கொடுப்பீங்க, ஏதாவது செய்வீங்களா, உதவி செய்வீங்களா அப்படின்னு. இது சில பேர் கோயில் பக்கமே வரமாட்டாங்க, ஏன்னா எங்களுக்கு என்ன பண்ணுனீங்க நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் வருவாங்க, வந்து ஏதாவது எடுத்துகிட்டு போக முடியுமா, சாமியார்ட்டேருந்து ஏதாவது வாங்க முடியுமான்னு பார்ப்பாங்க. கொஞ்சம் பேர் எதுவும் இல்லாமல் நம்பிக்கை வாழ்க்கைக்குள்ளே போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு மெஜாரிட்டி. ஒரு மைனாரிட்டி இப்படியெல்லாம் ஒரு பிரண்டு போய் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது நமக்கு என்ன கிடைக்கும் என்று நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, அது நம்பிக்கையினுடைய ஆழம் அல்ல, அது ஒரு வேறு விதமான நம்பிக்கை. நம்பிக்கைன்னு நம்ம சொல்லிக்கலாம், அது கடவுள் பார்க்குற நம்பிக்கையின் அடையாளம் அல்ல. இன்றைக்கி பாருங்கள், அந்த தெய்வம் வாழ்வோரின் தெய்வமாக இருக்கிறார்னா யார் வாழ்வோர்? இந்த உலகத்தில் கடவுளை கடவுள் விரும்புகிற விதமாக தன்னை அலங்கரித்து கொள்ளுகிற, தான் விரும்புகிற விதமாக அல்ல, கடவுள் விரும்புகிற விதமாக தன்னை அலங்கரித்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு கிடைக்க போகிற பேர் பாக்கியம் இந்த வாழ்வுங்கிற அபிஷேகம். அதனால் இந்த இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் நம்மளை வந்து திசை திருப்புவாங்க, அவங்க வாழ்க்கை முறை, அவங்க பலவீனர்கள், அவங்க வந்து அவங்களே பாவத்தில் இருப்பாங்க, வெளியில் தெரியாது, வெளியில் தோரணையாக இருப்பாங்க, அதிகாரத்தில் இருப்பாங்க. நாம் அவர்களை பார்த்து ஏமாந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ நான் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக இருக்கிறேனா, ஆண்டவருக்கு உகந்ததை நான் செய்கிறேனா, இப்போ இந்த இலக்கு நோக்கி ஓடக்கூடிய அந்த பயணம். இன்றைக்கி பவுலடியார் இரண்டாவது வாசகத்தில் தெசலோனிக்கர்களுடைய திருமுகம் இரண்டாவது திருமுகத்தில் சொல்கிறாரு, நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த தம் கந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. பாருங்கள், இதுதான் இன்றைக்கி விஷயம். இந்த ஆத்மா வந்து சரியான பாதையில் செல்லணும்னா கடவுள் கொடுக்குற அந்த ஊக்கம் எதுக்காகன்னா, எதை வேணுமானாலும் செஞ்சுட்டு எப்படி வேணாலும் செஞ்சுட்டு நீ என்கிட்ட வா, இல்லை, நல்லதையே செய்யவும் சொல்லவும். ஒரு பாடல் ஒன்று உண்டு, கேட்டிருப்பீங்க, நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று உண்டு. இந்த பாடல் பாருங்கள், இதுதான் அந்த வார்த்தையினுடைய ஆழம், நல்லதையே நான் சொல்லணும் செய்யணும். அப்போ இந்த ஆத்மா இப்படித்தான் அலங்கரிக்கப்படணும். அந்த முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், அவங்க தங்களுடைய இறப்பு நேரத்தில் இரத்தத்தினால் தங்களுடைய ஆத்மாவை அலங்கரித்து கொண்டாங்க. திருவழிப்பாட்டிலையும் நம்ம பார்க்குறோம், இதோ நீங்கள் பார்க்குறீங்களே இங்கே இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, இவங்க யார், இவங்கெல்லாம் செம்மறியினுடைய ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்திலே தங்களை தோய்த்து கொண்டவர்கள், அதாவது இரத்த திருமுழுக்கை பெற்றுக்கொண்டவர்கள். இன்றைக்கி இரத்தம் சிந்துதல் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இயேசுசாமி ரத்தம் சிந்தினார், நானும் ரத்தம் சிந்தனும், நீங்களும் ரத்தம் சிந்தனும். இயேசுவை போல் ஒருவேளை நம்மை சிலுவையில் அரைந்து ரத்தம் சிந்துகிற, அதாவது லிட்ரல் பிளட் ஷெட்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, அப்போ நேரடியாக ரத்தத்தை சிந்துறது, அப்படி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா, இப்போ வந்து பாசிவ் பிளட் ஷெட்டிங், அதாவது வேறு விதமாக ரத்தத்தை சிந்தக்கூடிய ஒரு அடையாளம் இருக்கிறது. நம்ம நன்மைகள் செய்கிற போது யூ ஆர் லூசிங் யுவர் பிளட், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச உங்களுடைய உழைப்பினுடைய காணிக்கை எடுத்து ஏழைகளோடு பகிர்ந்து கொள்கிற போது, இந்த கண்களுக்கு முன்பாக இயலாதவர்கள் இருக்கிறாங்க அவங்களோட பகிர்ந்து கொள்ளும் போது யூ ஆர் ஷேரிங் யுவர் பிளட், நீங்கள் ரத்தத்தை தான் பகிர்ந்து கொள்கிறீங்க, நீங்கள் அந்த இடத்துல ரத்தம் சிந்துறீங்க. ஒருவருடைய துன்பத்தில் நீங்கள் உங்களை போய் சேர்த்து கொள்ளுகிற போது நீங்கள் ரத்தம் சிந்துறீங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட ரத்தம் சிந்துகிற பிள்ளைகளை தான் அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா இந்த பூவுலகம் இயேசுவை போல ரத்தம் சிந்தினா மட்டும்தான் இது காப்பாற்றப்படும். இன்றைக்கி கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் நன்மை செய்து ரத்தம் சிந்துறாங்க, அதையும் கூட இயேசு கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் இருக்கார். கடவுள் வந்து எல்லாருக்கும் தெய்வமாக இருக்கிறார், கிறிஸ்தவன் என்ற போர்வைக்குள்ளே நிற்கிறவங்களுக்கு மட்டுமல்ல. அப்போது நீங்களும் நானும் கிறிஸ்தவர் என்கிற வட்டத்துக்குள்ளே நிற்கிற நாம் எவ்வளவு தூரம் ஆழமாக இதை அறிந்து செய்யணும். அறியாமல் ஒருத்தன் செய்கிற போது அவன் வெற்றி அடைவான், கடவுள் அதனுடைய காரியத்தை எடுத்துக்கொள்கிறார். அப்போ அறிந்திருக்கிற நான் என்ன செய்யணும், ஏதோ பக்தி நிலைக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனோமா, வீட்டுக்கு போனோமா, தூங்கணுமா, அப்புறம் வாரம் பூரா வயிற்றுக்கான ஒரு ஓட்டம், மானக்கேடே அவர்கள் பெருமை அப்படின்னு சொல்லக்கூடும். நம்மளுடைய பெருமைங்கிற உலகத்தில் இருக்கிற பெருமை எல்லாம் மானக்கேடு. நம்ம பெரிய உடை உடுத்திக்கிறோம், வீடு பூரா ஜாமான் வச்சுக்கிறோம், பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற எளியவர்கள் ரொம்ப வறியவர்களாக ஒரு அடிப்படை தேவையில்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் என் வீட்டுக்குள்ளே எல்லாமே இருக்கும், நான் வீடு கட்டிக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு நான் எய்ம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், பக்கத்தில் இருக்கிற வீடு வந்து கூரை வீடு ஒழுவிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, நீங்கள் உடனே அதை பார்த்துட்டு சும்மா போனீங்கன்னா, நீங்கள் உன் வீட்டை பெருமையால் கட்ட விரும்புகிற, மானக்கேடே உன் பெருமை. ஆண்டவர் எவ்வளோ அழுத்தமாக பேசுகிறார் பாருங்கள். ஆண்டவர் விவிலியத்தில் அவரும் பேசியிருக்கிறாரு, நச்செய்தியாளர்கள் வச்சு பேச வச்சுருக்கிறாரு, திருத்தூதர்கள் பேசியிருக்கிறாங்க, பவுலடியார் பேசியிருக்கிறாரு. அப்போது ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம உள்வாங்கி தியானிக்கணும் பிள்ளைகளை. ஆண்டவர் இன்றைக்கு அருமையாய் இந்த நச்செய்தியில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த வசனம் பாருங்கள், அந்த ஏழு. இன்றைக்கி இந்த பைபிளில் நிறைய கேள்வி கேட்பேன் நான், அந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாது மக்களுக்கு, நிறைய கேட்பேன். ஆனால் இந்த கேட்பேன், ஒரு பெண்ணு வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிச்சான், அந்த பையனை செத்து போயிட்டான், அப்புறம் குழந்தனார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவனும் செத்து போயிட்டான், இப்போ இது மாதிரி இந்த பொண்ணு எத்தனை பேரை கல்யாணம் பண்ணான்னா எல்லோரும் சொல்லுவாங்க ஏழு பேர் அப்படின்வாங்க. ஸோ இந்த பகுதி ரொம்ப நமக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கிறதுனால இதை மட்டும் எல்லோரும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு இடத்துல இந்த செய்தியை குறித்து பேசி கொண்டிருந்தேன், நீங்கள் உங்களுடைய கணவருக்கோ மனைவிக்கோ உதவி செய்யணுன்னா இந்த உலகத்திலே உதவி செய்யுங்க, நீங்கள் அங்கே போய் என்ன செய்ய முடியாது, விண்ணகத்தில் போய் கடவுள்கிட்ட சொல்ல முடியாது, என் வீட்டுக்கார் தான் சாமி, பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க, எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு, நீங்கள் சொல்ல முடியாது, கணவன் மனைவிக்காக பேச முடியாது. அதனால் இங்கேயே நீங்கள் என்ன செய்யுங்க, போராடுங்க, ஜெபிங்க, அவங்களுக்காக உழையுங்க, உழைச்சி உதவி செய்யுங்க அப்படிலாம் சொல்லி ஒரு முறை சொல்லி கொண்டிருந்தபோது ஒரு கூட்டத்தில் ஒரு கை ஒருத்தர் தூக்குனார், ஒரு பெரியவர். அவர் சொன்னார், பதினைந்து இருபது வருடமாச்சு, என்னுடைய மனைவி இறந்து இருபது வருடம் ஆயிடுச்சு. இருபது வருடமாக நான் மனசுக்குள்ளே ஒரு பேராசையோடு இருக்கிறேன், நானும் இறந்த உடனே நான் போய் என் மனைவியை பார்க்க போகிறேன் அப்படின்னு. நீங்கள் பொசுக்குன்னு சொல்லிவிட்டீங்க, அங்கே போய் மனைவியெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொன்னார். பார்த்தனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், சாமியார் என்ன சொல்ல போகிறாருன்னு எல்லோரும் என்னையை உத்து பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயா அங்கேயும் போய் நீங்களும் உங்கள் மனைவியும் ஒன்றா நிற்பீங்கன்னாக்க அங்கேயும் போய் நான் சாமியார் ஓரமாக தான் நிற்கணும் அப்படி தானே அப்படின்னேன். அப்புறம் எல்லோரும் சிரித்தாங்க. அப்புறம் அவர்கிட்ட நான் கேட்டேன், அப்போ உங்கள் மனைவியை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனைவி அவங்க மாமியாரை கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னேன். மாமியார் மருமகள் இந்த உறவெல்லாம் வந்துருமே, இதெல்லாம் வந்துருச்சுன்னா திருப்பி அது எப்படி மோட்சமாக இருக்க முடியும், அது மோட்சமாக இருக்க முடியாது. அப்போது அந்த மோட்சத்தில் உறவுகள் இல்லை, உறவுகளை கடந்த ஒரு நிலை, அதுதான் ஆண்டவர் கொடுக்குற. இந்த ஆத்மா வெளியில் போயிடுச்சுன்னா இந்த ஆத்மா வந்து கடவுளுடைய அந்த அடையாளத்துக்குள்ளே போயிட்ட பிற்பாடு அது எல்லாவற்றையும் இழந்த நிலை. இன்றைக்கி லூசி டிட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க, டிட்டாச்மெண்ட், அந்த நிலைக்குள்ளே போனால் மட்டும்தான் நம்ம ஆண்டவர்கிட்ட போக முடியும். இந்த தீ ஆவிகள்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த தீ ஆவிகள்லாம் யார், டிட்டாச் பண்ண விரும்பலை, இந்த உடம்பை விட்டு போக விரும்பலை, ஆனால் உடம்பு போயிடுச்சு. அப்போ என்ன செய்வாங்க இந்த தீ ஆவிகள், போய் இன்னொரு உடம்புக்குள்ளே பூந்துப்பாங்க. இது வந்து அதுங்களுடைய அந்த 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 பிரிவினையை விரும்பாதவங்க, அவங்க பொருளாசையில் மூழ்கி கிடப்பாங்க. அதான் வந்து சைவ சித்தாந்தாவில் இது ஆணவ மலம் அப்படின்வாங்க, ஆணவ மலம், அது இதாக ஒன்று பிடிச்சி இதெல்லாம் விடணும், இதெல்லாம் விடணும், விட்டுட்டின்னா தான் நீ என்ன செய்ய முடியும், உன்னுடைய ஆத்மா மேலே ஃப்ரீயாக போக முடியும். அப்படி போக முடியாது. இன்றைக்கி முதல் வாசகத்தில் பாருங்கள், தன் பிள்ளைகளை கூட கையளிக்க, உடலை பற்றி கவலைப்படாத, விட்டுடு, லூஸ் யுவர் செல்ஃப். இன்றைக்கி நம்ம உடம்பை விடுறதெல்லாம் கடைசி பாயிண்ட்டு தான், முதல்ல பொருளையே விட முடியலையே, நம்ம வச்சுருக்கிற பொருளை விட முடியல, நம்ம முடிச்ச உறவுகளை விட முடியல, கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை கொண்டுட்டு வந்து நம்ம திருப்பி நம்மளுடைய பக்கத்திலே உட்கார வைக்கிறோம், அதுக்கு மருமகளோ அல்லது மருமகனோ உடன்படலைன்னாக்க அந்த திருமணத்தையே நம்ம உடைக்கிறோம், உடைச்சிட்டு தன் பிள்ளையை தூக்கி கொண்டு திருப்பி நம்ம பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு ஆதாயம் அவங்களால. பாருங்கள் எவ்வளோ பெரிய வேதனை நம்மளுடைய எண்ணங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, அந்த இடத்துல கொள்வதும் இல்லை கொடுப்பதும் இல்லை. அதனால தான் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் எல்லாவற்றிலும் சுதந்திரமாக இருப்பீங்க, இதை நம்புங்க. அப்போ ஆண்டவர் அந்த ஒரு நிலையில் தான் நம்மளை சிந்திக்க அழைக்கிறார். ஆகவே இந்த இறப்பு என்பது நம்மளுடைய வேதனை அல்ல, மாறாக அது மறுபிறப்பு, விண்ணக பிறப்புக்கான ஒரு அடையாளம். ஆகவே இந்த விண்ணக பிறப்பை அடைகிற பிள்ளைகளுக்கு தான் இப்படி இந்த விஷயமெல்லாம் நடக்கும். விண்ணக பிறப்பை அடையாத பிள்ளைகளுக்கு கிடைக்க போகிறது படுகுழியிலே ஒரு இடம். ஆகவே ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவதற்காக இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. சிந்தித்து பாருங்கள், ஆண்டவருக்குள்ள உண்மையுள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் விரும்புகிற விதமான அந்த சிறப்பான நிலையை அடைய நாமும் முயற்சி செய்வோம். நம்ம எதை இழந்தாலும் இயேசுவை இழந்து விட மாட்டேன், இயேசு கொடுக்க விரும்புகிற அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை இழந்து விட மாட்டேன் என்கிற மனநிலையை உள்வாங்குவோம். அதுக்காக நான் என்ன செய்தால் இதை இழக்காமல் இருக்க முடியும் என்பதையும் சிந்திக்கணும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டால் போதும் என்று நினச்சா நீ ஏமாளி, கண்டிப்பாக ஏமாந்துருவேன். ஏன்னா ஆலயத்துக்கு போயிட்டு வரவங்கள்லாம் ஆண்டவரே ஆண்டவரின் கூப்பிட்றவங்களாம் மோட்சத்துக்கு போகிறது இல்லை. ஆலயத்துக்கு போய் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது என்பதை கேட்டு நீ செயல்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஒரு அபிஷேகம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க உங்களுக்காக நாங்களும் இந்த நாளில் சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆமென்.